அப்ப சிக்கலான வேத பகுதியோ என்ற தலைப்போ இன்னும் ஒரு பகுதியை இன்றைக்கு ஆராய போகிறோம். இது ரோமர் 7வது அதிகாரம் அந்த வாசிக்கப்பட்ட பகுதி 14வது வசனத்திலிருந்து 25 வரையுள்ள வசன பகுதி. இந்த வசனங்களை நாம் முதன் முறையாக சந்திக்க நேர்ந்தது 40 வருடங்களுக்கு முன்பு. அது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்ப காலம். எங்களில் சிலர் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த காலப்பகுதியில நான் அதிகமாக டாக்டர் மார்டின் லாயிட் ஜோன்ஸனுடைய பிரசங்களை கேட்பதும் அவருடைய நூல்களை வாசிக்கிறதுமாக இருந்தேன். மார்டின் லாயிட் ஜோன்ஸ் 20வது நூற்றாண்டில ஒரு தலை சிறந்த பிரசங்கியாக இருந்தார், ஒரு ரிஃபார்ம் பிரசங்கியாக இருந்தார். அது வந்து மார்டின் லாயிட் ஜோன்ஸனுடைய வாழ்க்கையில இறுதி காலப்பகுதி. அவருடைய இறுதி கால பகுதியில தான் எனக்கு அவருடைய பிரசங்கம், நூல்கள் ஆகியவற்றினுடைய அறிமுகம் கிடைத்தது. அதாவது 1978 அவருடைய பிரசங்கங்களை கேட்பதும் நூல்களை வாசிப்பதும் என் வாழ்க்கையில ஆரம்பமானது. என்னுடைய இறையியல் கல்லூரி படிப்பு ஆரம்பித்த வருடம் 1981. லாயிட் ஜோன்ஸ் மறைந்தார். லாயிட் ஜோன்ஸ பற்றி அதிகம் தெரியாதவர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகத்தை போது தந்து விடுகிறேன். பிரிட்டன்ல கிறிஸ்தவம் லிபரலிசத்தின், அதாவது உயிரற்ற வேதத்தை உலக நூல் போல பயன்படுத்துகின்ற பிரசங்க மேடைகளும் சபைகளுமே அதிகரித்திருந்த ஒரு சத்திய பிரசங்க பஞ்சம் நிலவிய ஒரு காலப்பகுதி. நம் நாட்டை போல அந்த லிபரலிசம் பரவி இருந்த காலத்துல அவருடைய பிரசங்க ஊழியம் நிகழ கர்த்தர் பெரிய கிருபை பாராட்டினார். அவருடைய பிரசங்கத்தின் சிறப்பு வேதத்தை உள்ளபடி உள்ளபடி பிரித்து வியாக்கியானம் செய்வது. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்று. அந்த காலத்துல அத்தகைய பிரசங்கம் மிகவும் குறைவாக இருந்தது. உண்மையில் அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அது காண முடியாதபடி இருந்தது. நம்மிடத்துல அத்தகைய பிரசங்கம் பற்றி அறிந்தவர்கள் மிக குறைவு. வேல்ஸில் அவருடைய பிரசங்கத்தால் ஒரு எழுப்புதலே ஏற்பட்டு அதற்கு பிறகு லண்டனில் இருந்த வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல் என்ற திருச்சபையில கேம்பல் மோகனோட அவர் இணைந்து பணியாற்றி அதற்கு பிறகு மோகனுக்கு பிறகு அவரே அங்க போதகராக வந்து நெடுங்காலம் பணிபுரிந்தார். அவருடைய ஊழியத்தை கர்த்த பெரிதும் ஆசீர்வதித்து சீர்திருத்த காவினச போதனையும், அதாவது கிருபையின் போதனையும் பிரசங்கமும் எல்லா இடங்களிலும் பரவ வைத்தார். லாயிட் ஜோன்ஸுக்கு பிறகு அத்தகைய பிரசங்க ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் பிரிட்டன்ல கண்டதில்லை. லாயிட் ஜோன்ஸனுடைய பிரசங்கங்களையும் நூல்களையும் வாசித்த போதே ரோமர் 7வது அதிகாரத்தில் அவருடைய விளக்கங்களை நான் கண்டேன். ஆரம்பத்தில் அவருடைய விளக்கம் எனக்கு ஆச்சரியமானதாகவும் கவர்ச்சியானதாகவும் தெரிந்தது. ஆனால் நாட்கள் போக போக ரோமர் நிருபத்துக்கு அவர் கொடுத்த சிறப்பான அநேக விளக்கங்களை நான் விரும்பி வாசித்த போதும் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள என் மனம் தடுமாறியது. லாயிட் ஜோன்ஸ் இந்த பகுதிக்கு தந்த விளக்கம் என்ன? அவர் சொன்னார், இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாதாரணமாக நிகழும் அனுபவம் அல்ல. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற அனுபவம் அல்ல. ரோமர் 7:14-25 வரையும் நான் வாசிப்பது. இது ஒரு ரெண்டும் கெட்டான் நிலை. அதாவது அங்க நாம் பார்க்கிற மனிதன், அவனை வந்து ரோமன் 7வது அதிகாரத்தின் மனிதன் கூப்பிடுவோம். அந்த மனிதன் ஒரு விசுவாசியும் அல்ல, அவிசுவாசியும் அல்ல, அதுக்கு இடைப்பட்ட ஒரு நிலையில நிற்கிறான். ரோமர் 7 மனிதன் மறுபிறப்பு அடைந்தவன் அல்ல, அதே நேரம் மறுபிறப்பு அடையாதவனும் அல்ல என்கிறார் லாயிட் ஜோன்ஸ். அவர் விசுவாசியாக இருந்திருந்தால் பவுல் இந்த இடத்தில் பயன்படுத்தியிருக்கும் மொழி நடையில் அவன் பேசியிருக்க மாட்டான் என்கிறார் லாயிட் ஜோன்ஸ். அதாவது பாவத்திலிருந்து விடுபட்டு ஆவியை தன்னில் கொண்டிருக்கிற மனிதன் பாவம் தன்னில் தொடர்ந்திருந்து நல்லதை செய்ய முடியாமல் தன்னை வதைக்கிறது என்ற விதத்தில் ஒருபோதும் பேச மாட்டான் என்பது அவருடைய வாதம். அதே நேரம் அவன் மறுபிறப்பு அடையாத அவிசுவாசியம் அல்ல என்கிறார். ஏனெனில் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற ஒரு அவிசுவாசி பாவத்தை பற்றி பவுல் அந்த பகுதியிலே பயன்படுத்துகின்ற மொழி நடையில் ஒருபோதும் பாவத்தை அறிந்து உணர்ந்தவனாக இருக்க முடியாது என்கிறார் லாயிட் ஜோன்ஸ். இதென்னடா இது ஒரு ரெண்டும் கட்டா நிலையாக இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களா? அந்த நிலையைத்தான் லாயிட் ஜோன்ஸ் இந்த பகுதியிலே பார்க்கிறார். ஆனால் அத்தகைய ரெண்டும் கட்டா நிலையைத்தான் பவுல் இந்த பகுதியில் மிகைப்படுத்தி கற்பனையாக விளக்கியிருக்கிறார் என்கிறார் லாயிட் ஜோன்ஸ். உண்மையில் இந்த ரோமர் 7 மனிதன் விசுவாசியா அல்லது விசுவாசியா விசுவாசி இல்லையா என்று தீர்மானிப்பது அல்ல இந்த பகுதியினுடைய குறிக்கோள் என்று கூறுகின்ற லாயிட் ஜோன்ஸ், பவுல் மிகைப்படுத்தல் மொழிநடையில் புனைந்துரையாக கற்பனையாக ஒரு முக்கிய விஷயத்தை விளக்குகிறார் என்கிறார். அந்த புனைந்துரைன்னு சொன்னா இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினரி பிக்சர், அதை தான் அங்க பெயிண்ட் பண்ணி இருக்கிறதா லாயிட் ஜோன்ஸ் சொல்லுகிறார். இந்த விதமான மொழிநடைய ஆங்கிலத்தில் ரெட்டோரிக்கல் லாங்குவேஜ் அல்லது ஹைப்போப்ளி என்று சொல்லுவார்கள். இத்தகைய நடை பரவலாகவே பவுலினுடைய எழுத்துக்களில் வந்து போகின்றன. ஏன் பவுல் இத்தகைய புனைந்துரையை ஒரு ஹைப்போப்ளியாக ஒன்றை நமக்கு அளிக்க வேண்டும் என்பதை லாயிட் ஜோன்ஸ் விளக்கவில்லை. ஆனா அப்படித்தான் இருப்பதாக அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த புனைந்துரை என்ன? பவுல் இங்கு நமக்கு ரோமர் 7 கொடுக்கிறதாக லாயிட் ஜோன்ஸ் சொல்லுகிற புனைந்துரை என்ன? இதில் நியாயப்பிரமாணத்தினால் ஒருபோதும் எந்த விதத்திலும் ரட்சிப்பை அடைய முடியாது என்பதை முற்றும் உணர்ந்த நிலையில் ஒரு மனிதன் இருப்பதோடு அவன் ஆழமான பாவ உணர்த்துதலை தன்னில் கொண்டிருந்து பரிசுத்த நிலையை அடைய வேண்டும் என்ற பேராவலை கொண்டிருக்கிறான், ஆனால் அதை அடைய முடியாத நிலையில் இருக்கிறான் என்பதை லாயிட் ஜோன்ஸின் விளக்கம். இதையே பவுல் துணைந்துரையாக நம்முன் வைப்பதாக அவர் சொல்லுகிறார். இதற்கு உதாரணமாக அவர் ஜான் பன்னியனுடைய ஒரு நூலான கிரேஸ் அபவுண்டிங் இன் சீப் ஆஃப் சின்னர்ஸ் என்ற நூலில் வரும் ஒரு மனிதனை நம்முன் உதாரணமாக வைக்கிறார். அந்த மனிதன் இதே நிலையில் இருப்பதாக லாயிட் ஜோன்ஸ் சொல்லுகிறார். இப்ப ரோமர் 7 இந்த பகுதிக்கான இந்த லாயிட் ஜோன்ஸின் விளக்கத்தை கவனிக்கிற பொழுது அதைத்தான் பவுல் மனதில் கொண்டு எழுதியிருக்கிறார் என்பதற்கான காரணங்களை இந்த பகுதியை ஆராயும் போதுதான் பிரச்சனை உண்டாகிறது. வேத வியாக்கியானத்தில் தன்னுடைய காலத்தில் மன்னர் என்று பெயர் பெற்றிருந்த லாயிட் ஜோன்ஸின் இந்த விளக்கம் இந்த பகுதியின் மூலம் பவுல் சொல்ல வரும் உண்மையோடு பொருந்தி காணப்படவில்லை என்பதே என்னுடைய கருத்து. அந்த கருத்தையே பெரும்பாலான கன்சர்வேட்டிவ் இறையியல் வேத விளக்க உரையாளர்களும் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஜான் கால்வின், ஜான் ஓவன், பேராசிரியர் ஜான் மரே போன்றவர்கள். ஆகவே அவர்கள் எல்லோருமே இன்னொரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அவர்கள் யாருமே இந்த விதத்தில் இந்த பகுதியை ஒரு புனைந்துரையாக பார்த்து விளக்கம் கொடுக்கவில்லை. இப்ப நம் காலத்துல முறைப்படுத்தப்பட்ட இறைய நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கும் ராபர்ட் ரெய்மன், அடுத்தது கிரேஷம் மேச்சன், இந்த காலத்துல ஒரு பிரசங்கியாக அறியப்பட்டிருக்கிற போல் வாஷர் போன்ற வெகு சிலர் மட்டுமே இந்த கருத்தை லாயிட் ஜோன்ஸினுடைய விளக்கத்தை பின்பற்றுகிறார்கள். இன்னொன்றையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த பகுதிக்கு லாயிட் ஜோன்ஸ் கொடுத்திருக்கும் விளக்கம் பொருத்தமானதாக இந்த பகுதியோடு தொடர்புடையதாக இல்லாததாக இருந்தாலும் அவர் விளக்க வருகிற உதாரணம், அதாவது ஆழமாக பாவத்தை தன்னில் உணர்ந்து பரிசுத்த நிலையை அடைய ஆவல் கொண்டிருக்கும் ஒரு மனிதனின் ஆத்மீக நிலை என்பது வேதம் போதிக்கின்ற ஒரு உண்மைதான். அது பரிசுத்தாவியின் கிரியையால் ஒருவன் ரட்சிப்பாகிய கிருபையை மறுபிறப்பின் மூலம் அடைவதற்கு முன் அது ஒரு மனிதனில் நிகழ்கிறது. அத்தகைய நிலையை நானும் சீர்திருத்த அறிஞர்களோ நிராகரிக்கவில்லை. ஆனால் இந்த பகுதி அத்தகைய நிலையை படம் பிடித்து காட்டுவதாக இல்லை என்பதே என்னுடைய கருத்து. ஆகவே லாயிட் ஜோன்ஸ் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கும் விளக்கம் பொருத்தமானதல்ல, அந்த பகுதியோடு சம்பந்தப்பட்டதல்ல என்றும் அதற்கு பொருத்தமான வேறு விளக்கம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவருடைய ஏனைய இறையியல் போதனைகளையும் சிறப்பான ஊழியங்களையும் நான் எந்த விதத்திலும் குறைவுபடுத்தவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லாயிட் ஜோன்ஸ் ஒரு பெரிய மனிதர் தான். அதற்காக எல்லா பெரிய மனிதர்களும் எல்லா பகுதிகளிலுமே சரியான விளக்கத்தை கொடுப்பார்கள் என்று நாம எதிர்பார்க்க முடியாது. அது லாயிட் ஜோன்ஸ் இந்த பகுதியில் கொடுத்திருக்கிற அந்த விளக்கம் அந்த பகுதியோடு பொருந்தி போகவில்லை. ஆனா அவர் பார்க்கிற ஒரு நிலை ஒரு மனிதன்ல பார்க்கிறான். அதாவது ரட்சிப்பை அடைவதற்கு முன் ஒரு மனிதன்ல அவன் தன்னுடைய இருதயத்துல பாவத்தால உணர்த்தப்பட்டு வருகிற அந்த நிலையை பார்க்கலாம். ஆகவே லாய் ஜோன்சனுடைய கருத்து இங்கு நாம் பார்ப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிகழ்கின்ற ஒரு அனுபவம் அல்ல என்று பார்ப்பதும், பவுல் இதை ஒரு புனந்துரையாக கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவரிடத்தில் வந்த மனிதன் அல்ல, அதாவது விசுவாசி அல்ல, அவன் முழுமையாக அவிசுவாசியும் அல்ல, அதற்கு இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் என்பதும் பவுல் இந்த பகுதியில் போதிக்கிற ஒரு விஷயம் அல்ல. இனி அடுத்ததாக வேறு பலர் கருதுகிறார்கள், இந்த ரோமர் 7வது பகுதி இந்த மனிதன் அவிசுவாசியாக பவுல் தான் இருந்த நிலையை அந்த அனுபவத்தை விவரிக்கிறார். அதாவது பவுலுடைய அனுபவம், ஆனால் பவுல் தான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன் இருந்த நிலையை விளக்குகிறார் என்று சொல்லுகிறார்கள். இது பவுலின் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சாதாரணமான அனுபவமாக இருக்க முடியாது. பவுல் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பு அவரிலிருந்த அனுபவம் என்பது இவர்களுடைய கருத்து. ஆதி சபை காலத்தில் இருந்து இருண்ட காலம், மிடில் ஏஜஸ் என்று அழைக்கப்படுகின்ற காலம் வரையிலும், ஏன் இன்றும் கூட ரோமர் 7 வரும் மனிதன் அவிசுவாசி என்ற கருத்தை இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், இருந்தும் வருகிறார்கள். பழங்கால கிரேக்க பிதாக்களிடம், கிரீக் ஃபாதர்ஸ், அவரிடத்துல இந்த எண்ணம் இருந்தது. ஹிப்போவை சேர்ந்த ஆகஸ்டின் கூட ஆரம்பத்தில் இந்த கருத்தை கொண்டிருந்து பின்னால் தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். ஆதிசபை காலத்தில் கிறிஸ்டம் என்று சொல்லுகிறவர் இந்த கருத்தை கொண்டிருந்தார். இந்த பிறகு வில்லியம் சண்டே, ஆத்த ஹெட்லேம் என்று சொல்லுகின்ற இரண்டு பேரும் ரோமருக்கு தாங்கள் எழுதிய எக்ஸஜெட்டிக்கல் கிரிட்டிக்கல் காமெண்ட்ரியில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 20வது நூற்றாண்டில் ஹெர்மன் ரிடபாஸ் என்பவர் தான் ரோமருக்கு எழுதிய விளக்க வரையிலும் இந்த கருத்தை முன் வைத்திருக்கிறார். நான் என்னுடைய சபையில பல வருடங்களுக்கு முன்பு ஒரு மூப்பர் இந்த கருத்தை கொண்டிருந்தார் என்பது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. சபைக்கு மூப்பர்கள் அவசியம், ஆனால் நன்கு தேர்ந்த அடிப்படை சீர்திருத்த போதனைகளில் நல்லறிவையும் ஆழமான நம்பிக்கையும் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆலோசனை அதை சொல்லுகிறேன். அதனால்தான் காலத்தை வீணாக்காமல் அத்தகையவர்களை நம் சபைகளில் இறையியல் மற்றும் திருச்சபை நடைமுறை பயிற்சிகளை கொடுத்து வளர்த்து விடுவதை போதகர்கள் கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். தமிழ் இனத்தில் அத்தகைய பயிற்சியும் பக்தி விருத்தியும் இல்லாமல் ஒருவரும் சீர்திருத்த சபை மூப்பர்களாக வரும் தகுதியை கொண்டிருக்க வழியே இல்லை. சீர்திருத்த சபைகள் என்று பெயரை வைத்துக் கொண்டு அதற்கான இறையியல் மற்றும் திருச்சபை நடைமுறை தகுதிகளை கொண்டுராமல் இருந்தால் அவர் ஒரு காலம் சீர்திருத்த சபைகளாக இருக்க முடியாது. ரோமர் 7 வரும் மனிதன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்ற விளக்கத்தை முன்வைக்கிறவர்கள் கிறிஸ்தவன் பவுல் இந்த பகுதியில் விளக்குவது போன்ற இருதயத்து சிந்தனைகளையும் அனுபவத்தையும் கொண்டிருக்க முடியாது என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன காரணத்தை முன்வைக்கிறார்கள்? கிறிஸ்தவனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் பாவ விடுதலையை அடைந்திருப்பதால் அவன் ஆவியின் மூலமாக பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற பொழுது அவனை பாவம் இந்த விதத்திலெல்லாம் தொல்லைப்படுத்தி அவன் நிர்பந்தமான மனிதன் நான் என்று சொல்லுகிற அளவுக்கு பாவம் அவனை கொடுமைப்படுத்தாது என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த நிர்பந்தமான மனிதன் அந்த வார்த்தை, அது கிரேக்க வார்த்தை வந்து சொல்லுகிற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு மனிதன் ரொம்பவும் அதிகமான ஒரு பெரிய ஸ்ட்ரெயினுக்கு கீழே வந்திருக்கிறான்னு அது அர்த்தம். அதாவது ஹி இஸ் பீட்டன் டவுன் அண்டர் கண்டினியூட் ஸ்ட்ரெயின். தமிழ்ல சொல்ல போனா துன்பம் மிகுந்த மனிதன் தான், ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கிற மனிதன் தான். அதைத்தான் பவுல் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். இவன் தன்னை நிர்பந்தமான மனிதன் என்று சொல்லுகிற அளவுக்கு பாவன் அவனை கொடுமைப்படுத்தாது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு நல்லதை செய்ய முடியாதபடி அவனை பாவம் தடுக்குமானால் அவன் பாவத்தை நாடி போய் செய்து விடுகிற இருதயத்தை கொண்டிருப்பானார். அவன் கிறிஸ்தவனாக ஒருபோதும் இருக்க முடியாது என்பது இவர்கள் சொல்லுகிற இவர்களுடைய விளக்கம். பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவன் பாவியாகிய அவிசுவாசியாகத்தான் இருக்க முடியும். அதனால் இங்கே பவுல் தன்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்தை அடைவதற்கு முன்பு வாழ்ந்து வந்த பாவ வாழ்க்கையை பற்றியே விளக்குகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இத்தகைய முடிவுக்கு இவர்கள் வந்ததற்கு இது மட்டும் காரணம் அல்ல. ஒரு சிலர் இப்ப நான் சொன்ன காரணத்தினால் இது பவுல் அவிசுவாசியாக இல்லாத நிலையிலிருந்து பேசுகிற காரியம் அல்ல, அவிசுவாசியாக இருந்த நிலையில் இருந்து பேசுகிற காரியமாக சொல்லுகிறார்கள். ஆனா இதுக்கு ஒரு பெரிய இறையியல் காரணம் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது. இவர்கள் ரோமர் 7வது அதிகாரத்தை இது அவிசுவாசியினுடைய அனுபவமாக பார்ப்பதற்கு ஒரு பெரிய இறையியல் காரணம் இருக்கிறது. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த முக்கிய காரணம் நான் இப்ப சொன்னது போல அவர்களுடைய இறையியல் நம்பிக்கை தான். பாவத்தை பற்றி நாம் வேதபூர்வமான எண்ணங்களின் நம்பிக்கைகளை கொண்டிராவிட்டால் நாம் விசுவாசிக்கிற காரியங்களும் நடைமுறை காரியங்களும் அதன்படியே இருந்துவிடும். பாவம் என்று ஒன்று இல்லை என்று 4வது நூற்றாண்டிலே பெலேஜியன் என்ற ஒரு பிரிட்டிஷ் துறவி போதித்தான். அப்படி போதிக்கிறவனும் அந்த போதனையை பின்பற்றுகிறவர்களும் எப்படி பாவத்தை அணுகி இருப்பார்கள், எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். அவர்கள் பாவத்தை பெரிதுபடுத்தாமல் வாழ்ந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துமே மட்டுமே கொடுக்கக்கூடிய மெய்யான ரட்சிப்பை அவர்கள் நாடி இருக்க மாட்டார்கள். அவர்கள் எதை விசுவாசித்திருந்தாலும் அதில் உண்மை இருந்திருக்காது, ஏனெனில் அவை தவறான போதனைகளாகத்தான் இருந்திருக்க முடியும். இந்த பெலேஜியனுடைய போதனையை மாற்றி அமைத்து உருவானதே ரோமன் கத்தோலிக்க மத போதனையான செமி பெலேஜியனிசமும் ஆர்மீனியனிசமும். இந்த இரண்டும் பாவத்தை வேதம் போதிக்கின்ற விதத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் மனிதனை பிடித்திருக்கும் பாவம் அவனை முழுமையாக அவனில் ஓரிடம் விடாமல் பாதித்து பாவியாக்கி கர்த்தரை அணுக முடியாத தொலை தூரத்தில் வைத்திருக்கிறது என்று விளக்கும் போது இப்போதனை அதை மறுத்து பாவம் மனிதனை பாதித்திருந்த பொழுதும் அதன் பாதிப்பு அவனால் கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மோசமாக்கி இருக்கவில்லை என்று போதித்தது. அது செமி பெலேஜியனிசமும் ஆர்மீனியனிசமும். ஆகவே மனிதனை பிடித்திருக்கும் பாவம் அவனை ஆத்மீக ரீதியில் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கவில்லை என்பதே செமி பெலேஜியனிச ஆர்மீனியனிச போதனை. இதன் காரணமாக மனிதன் சுவிசேஷத்தை பயன்படுத்தி தன்னுடைய முயற்சியால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்துவிட முடியும் என்கிறது இந்த போதனை, செமி பெலேஜியனிசமும் ஆர்மீனியனிசமும். இதன் காரணமாகத்தான் ரோமன் கத்தோலிக்க மதம் மனிதன் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அநேக கிரியைகளை அவன் செய்யும்படி வலியுறுத்தி வருகிறது. அவன் தொடர்ச்சியாக செய்யும் அந்த கிரியைகள் அவனுக்கு ஆத்மீக விடுதலையை இறுதியில் கொடுக்கும் என்று அந்த மதம் நம்புகிறது. அதனால்தான் ரோமன் கத்தோலிக்க மதம் கிரியைகளின் மதம், salvation by works. இதையே ஆர்மீனியனிச போதனையும் பாவியாகிய மனிதன் கர்த்தருக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தோ தன்னுடைய மனம் திரும்புதலின் அடையாளமாக ஒரு ஜபத்தை செய்தோ அல்லது கர்த்தரை சுவாசிப்பதாக ஏதோ ஒரு விதத்தில் பிரசங்கிக்கு தெரியப்படுத்தியோ அந்த செய்கையின் மூலமாக தேவராஜ்யத்தை அந்த நேரமே அடைந்து விடலாம் என்று போதிக்கிறது. இந்த இரண்டு மத போதனைகளும், அதாவது செமி பெலேஜியனிச ரோமன் கத்தோலிக்கமும் ஆர்மீனியனிசமும் இத்தகைய போதனைகளுக்கு கொடுத்து வருவதற்கு காரணம் பாவத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் மிக தவறான நம்பிக்கைதான். 16வது நூற்றாண்டில் ரோமன் கத்தோலிக்க மதத்திற்கு எதிரான திருச்சபை சீர்திருத்தம் உருவான போது சீர்திருத்தவாதிகள் வேதமே அனைத்துக்கும் ஆதாரம் என்ற அடிப்படையில் கிறிஸ்தவ சத்தியங்களை வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து கத்தோலிக்க மத போதனைகளுக்கு எதிராக விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக முடியும் என்ற போதனையை வலியுறுத்தினார்கள். கிரியைகளின் மூலம் பரலோகம் அடைய முடியாது என்று ஆணித்தரமாக போதித்து கிறிஸ்துவில் கிருபையின் மூலமாக வைக்க வேண்டிய விசுவாசத்தையும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். பாவத்தை பற்றி பலேஜியனஸ் செமி பலேஜியனஸ் போதனைகளுக்கு சாவு மணி அடித்து பாவம் மனிதனை முழுமையாக பாதித்திருக்கிறது என்று அவர்கள் விளக்கினார்கள். அதுதான் ஆங்கிலத்தில் டோட்டல் டிப்ரேவிட்டி என்று சொல்லுவோம். சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூத்தர் எந்த அளவுக்கு பாவம் மனிதனை பாதித்திருக்கிறது என்பதை விளக்குவதற்கு மனித சுத்தத்தின் அடிமைத்தனம் த பாண்டேஜ் ஆஃப் த வில் என்ற நூலை எழுதியதோடு அதே அது பற்றி ராஸ்மஸோடு அநேக பொது தர்க்கங்களில் அந்த காலத்தில் ஈடுபட்டிருந்தார். பாவத்தை பற்றியும் சுவாசத்தை பற்றியும் சீர்திருத்தவாதிகளுக்கு தெளிவான விளக்கம் இருந்தது. அத்தோடு மனிதனை கர்த்தருக்கு முன் பாவியாக கணித்த சீர்திருத்தவாதிகள் பாவியாகிய மனிதன் கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை அடைந்து நீதிமானாக கர்த்தர் முன் நின்ற போதும் அவன் தொடர்ந்து பாவியாகத்தான் இருக்கிறான் என்றார்கள். அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கிறிஸ்துவ விசுவாசத்தை அடையாத மனிதன் ரட்சிக்கப்படாத பாவி, கிறிஸ்துவ விசுவாசத்தை அடைந்திருக்கும் மனிதன் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமானது, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த கருத்தில் சீர்திருத்தவாதிகளுக்கு குழப்பம் இருக்கவில்லை, அவர்கள் எல்லோருக்குமே இதில் உடன்பாடு இருந்தது. இதே விதத்தில் தான் 17ஆம் நூற்றாண்டு பியூரிட்டன் பெரியவர்களும் பாவத்தை பற்றிய கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். இதை பற்றி அதிகம் விளக்கி எழுதியிருக்கும் ஒரு பியூரிட்டன் பெரியவர், இறையியல் அறிஞர்களுக்கெல்லாம் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்ற ஜான் ஓவன், விசுவாசத்தை அடைந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் பாவத்தை தொடர்ந்தும் தங்களில் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் பாவத்தை தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையில் அழித்து வாழாவிட்டால் பாவம் அவர்களை கொன்றுவிடும் என்றும் விளக்கியிருந்தார். அவருடைய இறையியல் போதனைகள் அத்தனையும் அடங்கிய 17 வால்யூம்களில் 6வது வால்யூம் பாவத்தை எப்படி அழித்து வாழ வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கான இறையியல் போதனைகளை தருவதாக இருக்கிறது. பொதுவாக பியூரிட்டன் பிரசங்கிகளும் இறையியல் அறிஞர்கள் அனைவருமே பாவத்தை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. கிறிஸ்தவன் இறக்கின்ற வரையில் பாவத்தை வெறுத்து அதை தன்னில் அடக்கி ஆண்டு அழித்து வாழ வேண்டிய கடமைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதே பியூரிட்டன் பெரியவர்களின் பொதுவான போதனையாக இருந்தது. அதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டின் இறுதி கால பகுதியில் நிலவை மாற ஆரம்பித்தது. அதாவது பரிசுத்தமாக்குதல் பற்றி சீர்திருத்தவாதிகள் போதித்திருந்து சுவாச அறிக்கைகளில் கவனமாக விளக்கப்பட்டிருந்த போதனைகளில் சிலர் மாற்றங்களை கொண்டு வர முயன்றார்கள். நீதிமானாக்குதல் என்ற போதனை கிறிஸ்து பாவ நிவாரண பலியை நிறைவேற்றி கர்த்தருக்கு முன் மனம் திரும்புகிற ஒரு பாவி சுவாசத்தின் மூலம் கர்த்தரால் நீதிமானாக அறிவிக்கப்படும்படி அவனுக்கான நீதியை சம்பாதித்தார் என்று விளக்குகிறது. பரிசுத்தமாக்குதல் என்ற போதனை சுவாசத்தின் மூலம் நீதிமானாக அறிவிக்கப்பட்டு மறுபிறப்பின் மூலம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கிறிஸ்தவன் அந்த பரிசுத்த வாழ்க்கையை இறுதிவரை எப்படி தொடர்ந்து விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஒன்று ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், அடுத்தது சாங்க்டிபிகேஷன். இந்த பரிசுத்தமாக்குதல் என்ற போதனையில், அதாவது சாங்க்டிபிகேஷன், மாற்றங்களை ஏற்படுத்த சிலர் விரும்பினார்கள். இவர்களில் பிலிப் ஸ்பேனர் என்பவர் முக்கியமானவர். 17ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதிகளிலே உருவான பக்தி இயக்கம் என்ற இயக்கத்தின் முக்கிய மனிதராக இந்த பிலிப் ஸ்பேனர் இருந்தார். ஸ்பேனர் ஜெர்மனியில் லூத்தரன் திருச்சபை பிரிவை சேர்ந்த ஒரு போதகராக இருந்தார். சீர்திருத்தவாத போதனைகளில் சுவாசித்திருந்த ஸ்பேனர் பரிசுத்தமாக்குதல் போதனைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார். ஸ்பேனர் மெய்யான சுவாசி பாவத்தை செய்ய முடியாது என்று நம்பினார். அவர் அதைத்தான் விளக்கினார். விசுவாசியால் பாவத்தை செய்ய முடியாது. அதாவது விசுவாசிகள் பலவீனத்தாலோ அல்லது தற்செயலாகவோ பாவத்தை தன்னில் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களால் தெரிந்து பாவத்தை செய்ய முடியாது என்று ஸ்பேனர் விளக்கினார். இது சீர்திருத்தமாக பியூரிட்டன் போதனைகளுக்கெல்லாம் அடிப்படையிலேயே முரணான விளக்கம். ஸ்பேனரை பொறுத்தவரையில் மெய்யான கிறிஸ்தவர்கள் பாவத்தை தங்கள் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் அவர்கள் பாவிகள் அல்ல என்று போதித்தார். ஐரோப்பாவை சேர்ந்த பக்தி இயக்கத்தார் மத்தியில் இந்த போதனை அன்று பிரபலமாக ஆரம்பித்தது. 17th century கடைசி கால பகுதியில் இந்த பக்தி இயக்கம் இங்கிலாந்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபை பிரிவை பெருமளவு பாதித்தது. இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை பிரிவை சேர்ந்த ஜான் வெஸ்லி, உங்களுக்கு அவருடைய பெயர் தெரிந்திருக்கும், அந்த வெஸ்லி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ந்து முன்னேறும் போது பாவத்தை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு கட்டத்தை அடைவார்கள் என்று போதித்தார். ஜான் வெஸ்லி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முழு சுத்தத்தோடும் உளப்பூர்வமான தீர்மானத்தோடும் செய்யப்படுவதே பாவம் என்று பாவத்தை பற்றி விளக்கம் அளித்தார். இத்தகைய கட்டத்தை கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் இறப்பதற்கு முன்பால் அடைந்துவிட முடியும் என்று வெஸ்லி விளக்கினார். அதாவது அவன் பாவத்தை செய்யாமல் இருந்து கிறிஸ்துவுக்கு மறித்துவிட முடியும் என்று வெஸ்லி போதித்தார். ஜான் வெஸ்லி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த கட்டத்தை ஒருபோதும் அடைந்திருக்கவில்லை. அவர் சந்தேகங்களோடையே வாழ்ந்திருந்தார். ஆகவே பரிசுத்தமாக்குதலை பெற்ற ஜான் வெஸ்லியின் போதனையே பூரணத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பெர்ஃபெக்ஷனிசம், இது நிறைய இன்னைக்கு பரவி காணப்படுகிறது நம்ம தேசத்துல. அதே நேரம் ஜான் வெஸ்லி கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையிலான போராட்டத்தை கொண்டிருப்பார்கள் என்பதை மறுக்கவில்லை. அத்தகைய போராட்டத்தை மறுப்பது ஆபத்தானது என்று விளக்கியிருந்தார். இருந்த போதும் கிறிஸ்தவன் கர்த்தருக்கு முன் நீதிமானாக்கப்பட்ட நிலையில் இருந்த போதும் பாவியாகத்தான் நிற்கிறான் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதிமானாக்குதல் பற்றிய அவருடைய உறுதியற்ற விளக்கங்கள் கிறிஸ்தவன் நீதிமானாகவும் அதே நேரம் பாவியாகவும் இருக்கிறான் என்ற உண்மைக்கு எதிரான கருத்துக்கள் உருவாவதற்கு தூபமிட்டன. உங்க வரலாற்றுல பாவத்தை பத்தி இருந்த வித்தியாசமான இந்த போதனைகள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்குதலை பாதித்திருக்கிறதுங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். நீ ஜான் வெஸ்லி நீதிமானாக்குதல் போதனை பற்றிருந்த கொண்டிருந்த நம்பிக்கைகள் மிகவும் பிரச்சனைக்குரியவையாக இருந்தன. இப்ப இந்த இடத்துல ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் எழுதி வெளியிட்டிருக்கின்ற ரட்சிப்பின் படிமுறை ஒழுங்கு என்ற நூலை நீங்க வாங்கி வாசித்தால் அது சீர்திருத்தவாத போதனைகளின் அடிப்படையில் நீதிமானாக்குதல் என்றால் என்ன, பரிசுத்தமாக்குதல் என்றால் என்ன, அதாவது ஜாஸ்டிபிகேஷன் சாங்டிபிகேஷன் எல்லாம் அதுல தெளிவாகவே விளக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப சீர்திருத்தவாதிகள் நீதிமானாக்குதலை பற்றி விளக்குகிற பொழுது, ஜஸ்டிபிகேஷனை பற்றி விளக்குகிற பொழுது, கிறிஸ்துவில் சுவாசிக்கிற மனிதன் நீதிமானாக கர்த்தரால் அறிவிக்கப்படுகிறான் என்று விளக்கினார்கள். அதாவது அவன் நீதிமானாக தன்னுடைய தன்மையில் மாறுதல் அடைவதில்லை, அவன் கர்த்தருடைய பார்வையில் அவன் விசுவாசித்த நாளிலிருந்து நீதிமானாக கணிக்கப்படுகிறான் என்று விளக்கினார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஹீ இஸ் டிக்ளேர்ட் டு பி ரைச்சஸ், நாட் பிகமிங் ரைச்சஸ். காட் சீஸ் ஹிம் ஆஸ் ரைச்சஸ், அவருடைய பார்வையில் அவன் நீதிமானாக தென்படுகிறான் என்பதுதான் வேதம் போதிக்கிறது. ரோமர் 4வது அதிகாரம் 2-9 வாசிக்கிறேன். இது ஒரு முக்கிய பகுதி, என இந்த விஷயத்தை சொல்வதற்காக இதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, அதாவது காரணம் உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை, காரணமே இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தையை பார்த்துங்க, தொடர்ந்து வரப்போகுது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் அல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 7 அந்த வார்த்தை எண்ணப்படுகிறது, எண்ணப்பட்டதுங்கிறது வருகிறது. இந்த பலமுறை இந்த பகுதியில வந்திருக்கின்ற அந்த எண்ணப்பட்ட இந்த வார்த்தை முக்கியமானது. இது நீதிமானாக்குதலை பற்றிய உண்மையை விளக்குகின்ற ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் இதை கவுண்டட் அல்லது கிரெடிட்டட் அல்லது ரெக்கன்ட் என்று வேத ஆங்கில வேத மொழிபெயர்ப்புகள் மொழிபெயர்த்திருக்கின்றன. இது கிரேக்க வார்த்தை லாகிப்சமா என்று சொல்லுகிற ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த ஒரு லாஜிக் என்ற ஆங்கில வார்த்தை இந்த வார்த்தையினுடைய மூலத்திலிருந்து தான் பிறந்தது. இது வந்து கணக்கு சம்பந்தமான விஷயத்துல பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை பற்றி சொல்ல போனா charged into another person's account, அதான் கிரெடிட், இன்னொருத்தருடைய கணக்குல வரவுல வைக்கிறது, அந்த கணக்கில் வைக்கிறதுங்கிறது தான் அந்த எண்ணப்படுகிறது. accounted, reckoned, considered வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தை மீன் பண்ணுகிறது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை நீதிமானாக எண்ணுகிறார், கருதுகிறார், கணிக்கிறார் என்று சொல்லலாம் நாம கிறிஸ்துவை சுவாசிக்கிற பொழுது. ஆகவே இது ஒரு கடைக்காரன் ஒருவர் கொடுக்கும் பணத்தை அவருடைய கணக்கில் வரவாகவோ அல்லது திரும்பி வரும் கடனாகவோ பதிவு செய்வதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை, அக்கவுண்டிங் பர்பஸுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை. இந்த வார்த்தையே இங்கு ரோமர் 4 நீதிமான ஆக்குதலை பற்றி பவுல் தரும் விளக்கத்தில் பரிசுத்தாவியானவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு நீதிமானாக்குதல் பற்றி வேதம் போதிக்கின்ற சத்தியமாகிய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டபுள் இம்பியூட்டேஷன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இம்பியூட்டேஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ஒருவரின் கணக்கில் வைக்கப்படுவது அல்லது ஒருவரில் சுமத்துவது என்ற அர்த்தம். இதை விளக்கும் வேதம் கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தினால் சம்பாதித்த நீதி அவரை விசுவாசிக்கிறவனின் கணக்கில் வைக்கப்படுகிறது என்று விளக்குகிறது. ரோமரில் இதுவே எண்ணப்படுகிறது என்று அடிக்கடி வரும் வார்த்தை மூலம் விளக்கப்படுகிறது. அதோடு அதே நேரம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனின் பாவம் கிறிஸ்துவின் கணக்கில் வைக்கப்படுகிறது, அவருடைய லெஜர்ல அது எழுதப்படுகிறது, அதாவது அவர் மேல அது சுமத்தப்படுகிறது. இதுவே டபுள் இம்பியூட்டேஷன். அவருடைய நீதி சுவாசியின் கணக்கில் வைக்கப்படுகிறது, சுவாசியுடைய பாவங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறது. இதுதான் டபுள் இம்பியூட்டேஷன். நீதிமானாக்குதலில் காணப்படுகின்ற இந்த உண்மைகளை மார்ட்டின் லூத்தர் தி கிரேட் எக்ஸ்சேஞ்ச் என்று விளக்கியிருந்தார். அதாவது மாபெரும் பரிமாற்றம் என்று விளக்கியிருந்தார். கிறிஸ்துவின் நீதி சுவாசிக்கிறவனிலும் சுவாசிக்கிறவனின் பாவம் கிறிஸ்துவிலும் சுமத்தப்படுகின்றது. இந்த பரிமாற்றத்தை நாம் லீகல் அல்லது சட்டபூர்வமான பரிமாற்றமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நியாயஸ்தலத்தில் ஒருவரை பற்றி நீதிபதி கொடுக்கும் அறிவிப்பாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை சுவாசிக்கிறவனை பற்றி அவன் கிறிஸ்துவை சுவாசிக்கின்ற நாளில் இருந்து கர்த்தர் எப்படி பார்க்க தொடங்குகிறார் என்பதையே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படி பார்க்கிறார்? அவரை நீதிமானாக அவர் கணிக்கிறார், நீதிமானாக பார்க்கிறார். அது சட்டபூர்வமானது. கர்த்தரின் பார்வையில் விசுவாசிகள் நீதிமான்களாக தெரிகிறார்கள். அது ஒரு காலம் மாற்றமடையாது, அது பூர்ணமானது. இந்த இரட்டை சுமத்துதலை டபுள் இம்பியூட்டேஷன் ஜான் வெஸ்லி என்ன சொன்னார்? சட்ட ரீதியான ஒரு புனைந்துரை என்று சொல்லி எள்ளி நகையாடினார். வெஸ்லிக்கு இது பிடிக்கவே இல்லை. ஜான் வெஸ்லி நீதிமானாக்குதல் பற்றிய இந்த நிராகரிப்பு கடல் கன்று அமெரிக்காவை போய் சேர்ந்தது. அங்கு நிகழ்ந்த செகண்ட் அவேக்கனிங், அதாவது இரண்டாவது எழுப்புதல் என்ற காலத்துல இது அங்கு காலூன்ற ஆரம்பித்தது. இதற்கு அங்கிருந்த ஒரு மனிதன் காரணம். நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் இந்தியாவில கூட ரொம்ப பேருக்கு தெரிந்திருக்கிற ஒன்று, சார்ல்ஸ் ஃபினி. அந்த மனுஷனுடைய புஸ்தகம் இருந்தா வாசிக்காதீங்க. அவர் தான் இன்னைக்கு ஒரு பெரிய சாம்பியனா கிறிஸ்தவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஹி இஸ் அ சத்திய விரோதி, புரியுங்களா? சார்ல்ஸ் ஃபினி. ஃபினி பெலேஜியனிச போதனைகளை பின்பற்றிய மனிதன், அதாவது பாவம் இருக்கிறது என்பதை நம்பாத மனிதன். ஜான் வெஸ்லியின் போதனைகளை பின்பற்றி ஃபினி நீதிமானாக்குதல் பற்றிய போதனையை அடியோடு நிராகரித்து அது ஒரு முட்டாள்தனமான வாதம் என்று அறிவித்தான். அத்தகைய போதனை தனிப்பட்ட பரிசுத்தமாக்குதலுக்கு எந்த கிறிஸ்தவனுக்கும் உற்சாகத்தையோ உந்துதலையோ கொடுக்காது என்று ஃபினி போதித்தார். சார்ல்ஸ் ஃபினி கிறிஸ்தவன் உறுதியாக தீர்மானித்தார், அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து நீதிமானாகிவிட முடியும் என்று விளக்கினார். பிணியின் போதனைகள் குளறுபடியாக இருந்தன. நீதிமானாக்குவதற்கு கீழ்ப்படிதல் ஒரு நிபந்தனையாக இருக்கிறது என்று பிணி விளக்கினார். ஆகவே எந்த பாவமும் ஒருவரில் தொடர்ந்து இருந்தால் அவர் ஒருபோதும் நீதிமானாக முடியாது என்றார் பிணி. கிறிஸ்தவன் நீதிமானாக இருக்கிற வேளையில் தாவியாகவும் இருக்கிறான் என்ற சீர்திருத்தவாத வேத போதனையை சார்ஸ் பிணி, இந்த போதனை எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற யூனிவர்சலிச போதனையை, இந்த போதனை இந்த உலகத்தில் செய்திருக்கும் அத்தனை பாதிப்புகளையும் விட அதிகமான ஆத்துமாக்களை கொன்றிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். பிணியினுடைய நீதிமானாக்குதல் பற்றிய போதனை பெலேஜியன் ரீதியில போய் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த காலத்தில் விசுவாசி நீதிமானாக இருக்கின்ற அதே வேளையில் பாவியாகவும் இருக்கின்றான் என்ற போதனைக்கு முக்கிய காரணமாக இருக்கிற ஒரு மனிதனை குறிப்பிட வேண்டும் என்றால் அது சார்ஸ் பிணி தான். இப்படி நம் மீது சுமத்தப்படும் நீதிமானாக்குதல் போதனையை எவரும் நிராகரிப்பதற்கு காரணம் அவர்கள் நம்புகிற இறையியல் கோட்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். அந்த கோட்பாடு சீர்திருத்தவாதம் நீதிமானாக்குதலுக்கு அளித்த வேத போதனையை நிராகரிக்கிறது. இது பற்றி நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, நாம் நீதிமான்களாக கர்த்தரால் அறிவிக்கப்படுகின்ற நீதிமானாக்குதலில் காணப்படும் நீதி கிறிஸ்துவனுடையதா அல்லது வேறொரு உடையதா? கலேஜியனும் சார்ஸ் பினியும் அது நம்முடையது என்றார்கள். அதாவது நம்முடைய நீதி, நம்முடைய விசுவாச அறிக்கை அது கிறிஸ்துவனுடைய நீதி என்று தெளிவாக அறிவிக்கிறது. 1689 விசுவாச அறிக்கை. ஒருவன் சீர்திருத்தவாத விளக்கமான நீதிமானாக்குதலை விசுவாசிக்கின்ற அதே நேரம், கிறிஸ்தவன் நீதிமானாக இருக்கின்ற அதே வேளை பாவியாகவும் இருக்கிறான் என்பதை மறுக்கலாம். ஆனால் அப்படி செய்வது பொருத்தமானதாக இருக்காது. அது முரண்பாடான நிலையை காட்டுவதாக இருக்கிறது. அத்தோடு அது நடைமுறைக்கும் பொருத்தமானதல்ல. சீர்திருத்தவாத போதனையான நீதிமானாக்குதல் நமக்கு வெளியிலிருந்து ஒருவருடைய நீதி நம்மேல் சுமத்தப்படுவதாக விளக்குகிறது. அந்த நீதிக்கும் நமக்கும் இயற்கையில் தொடர்பே இருக்கவில்லை. கிறிஸ்துவனுடைய அனைத்து நீதியும் நம்முடைய கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக சீர்திருத்த போதனை விளக்குகிறது. அந்த பரிமாற்றத்தின் படி, இம்பியூட்டேஷனின் படி, நம்மேல் இருக்கும் சாபமான பாவம் முழுவதுமாக கிறிஸ்து மேல் சுமத்தப்படுகிறது. இருந்த போதும் பாவத்தின் வல்லமை நம்ம தொடர்ந்து காணப்படுகிறது. அப்படி பாவத்தின் வல்லமை நம்ம தொடர்ந்து காணப்படுமானால் நாம் பாவத்தை செய்வோம், அத்தோடு பாவிகளாகவும் இருக்கிறோம். சீர்திருத்த போதனையின்படி நீதிமானாக்குதல் நம்மை பாவத்திலிருந்து பூரணமாக விடுதலை செய்து விடவில்லை. அப்படி விடுதலை செய்து விட்டது என்பது ஜான் வெஸ்லியின் போதனை. சீர்திருத்த போதனை சொல்லுகிறது, நாம் விடாமுயற்சியோடு பரிசுத்தத்தில் தொடர்ச்சியாக படிப்படியாக வளரும்படியே செய்கிறது என்று சீர்திருத்தவாத போதனை சொல்லுகிறது. அதாவது ப்ரோக்ரெசிவ் சாங்க்டிஃபிகேஷன், படிப்படியாக படிப்படியாக பரிசுத்தத்தில் வளர்ந்து நாம் இறுதியில் பாலோகத்தை அடைவோம். சோ ஜான் வெஸ்லியினதும் சார்ஸ் பினியினுடையதும் ஆன நீதிமானாக்குதல், பாவம் மற்றும் பரிசுத்தமாக்குதல் பற்றிய போதனைகளே பின்னால் பக்தி இயக்கத்தின் வழி வந்த காசிக் கன்வென்ஷன் என்று இங்கிலாந்தில் கூடி வந்த கூட்டத்தாரிடம் பரவி இருந்தது. இவர்கள் நீதிமானாக்குதலை பற்றிய தவறான கருத்துக்களை கொண்டிருந்ததோடு பூரண பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் அடைய முடியும் என்ற கருத்தையும் பாவத்தை பற்றிய பலவீனமான எண்ணங்களையும் கொண்டிருந்தார்கள். வேதமும் சீர்திருத்தவாதமும் விளக்கும் பரிசுத்தமாகுதல் ஆகிய போதனையை இவர்கள் முழுவதுமாக மாற்றி பிற்காலத்தில் உருவான பெந்தகோஸ்தே கேரிஸ்மெட்டிக் போதனைகளுக்கும் காரணமாகவும் இருந்தார்கள். அமெரிக்காவில் பிணியின் வழியிலே வந்த ஹோலினஸ் இயக்கம், டிஎல் மூடி சங்கியினுடைய கூட்டங்கள், ஹையர் லைஃப் மூவ்மெண்ட் என்று சொல்லுகின்ற உயர்ரக கிறிஸ்தவ வாழ்க்கை போதனைகள், ரெண்டு முக்கியமானவர்கள் அதை போதித்தார்கள். அது ஹேனா வித் ஹோல் ஸ்மித் அண்ட் ராபர்ட் பாசல் ஸ்மித். இவர்களுடைய போதனைகளை எல்லாம் எழுந்து உருவாகி பின்னால் பெந்தகோஸ்தே இயக்கத்திற்கு அவையே வழிவகுத்தன. இது பற்றி பெஞ்சமின் வோஃபீல் என்ற சீர்திருத்த இறையியல் அறிஞர் எழுதியிருக்கும் பெர்ஃபெக்ஷனிசம் என்ற ஒரு பெரிய நூலில் இது விவரமாக அவர் விளக்கியிருக்கிறார். ஆகவே இதுவரை நாம் கவனித்திருக்கும் பிணியின் வழிவந்திருக்கும் அனைவரும் ரோமர் 7 நாம் சந்திக்கும் மனிதன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் அவிசுவாசியே என்று விளக்குகிறார்கள். ஏன்? அவர்களால் ஒரு கிறிஸ்தவனில் பாவம் தொடர்ந்து இருந்து அந்த அளவுக்கு பெரிய தொல்லைகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் எது என்று இவ்வளவு நேரம் பார்த்திருக்க, ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த்ல ஏற்பட்ட தவறான எண்ணங்கள், பாவத்தை பற்றி அவர்கள் கொண்டிராத வேதபூர்வமான எண்ணங்கள் இந்த வழிக்கு அவர்களை கொண்டு போயிருக்கின்றன. அப்படியானால் ரோமர் 7 வரும் மனிதன் யார்? மார்டின் லாய்ட் ஜோன்ஸ் விளக்கியது போல் ஒரு ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறவனா? அதாவது அவன் அவிசுவாசியும் அல்ல, இன்னும் முழுமையாக விசுவாசியாகவும் வரவில்லை அவனா? அல்லது வெஸ்லி, ஜான் வெஸ்லி வழி வந்தவர்களும் பக்தி இயக்கத்தாரும் சொல்வது போல் அவிசுவாசியா? அல்லது இவற்றையும் விட வேறு ஏதாவது வேதம் விளக்குகின்ற மெய்யான விளக்கம் அந்த பகுதிக்கு இருக்கிறதா? அதைத்தான் நாம் ரோமர் 7 அந்த பகுதியை கவனத்தோடு ஆராய்ந்து பார்த்து அடுத்த தடவை விளங்கிக் கொள்ளப் போகிறோம். இப்பொழுது உங்களுக்கு முன் சில பயன்பாடுகளை வைக்க நான் விரும்புகிறேன். இது முக்கியம். முதலாவது, இறை இலை உதாசீனப்படுத்தார்கள். இறை இலை உதாசீனப்படுத்தாதீர்கள். டோன்ட் இக்னோர் தியாலஜி. இறை இலுக்கு இன்னும் ஒரு பெயர் கர்த்தரின் போதனை அல்லது கிறிஸ்தவ போதனை. வேதம் மட்டுமே நமக்கு கர்த்தரை பற்றியும் அவருடைய செயல்களையும் பற்றியும் தெளிவான போதனைகளை அளிக்கிறது. இறையில் இல்லாவிட்டால் அல்லது அது தெரியாவிட்டால் ஒரு மனிதன் தனக்கு பெயர் இல்லாமல் வாழ முற்படுவது போல் தான் இருக்கும். எப்படி ஒருத்தரை தெரிஞ்சுக்க முடியும் பெயர் இல்லாட்டி? யோசிச்சு பாருங்க. நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் ஆணித்தரமாக தெரிந்திருந்து அதை விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தகைய விளக்கத்தின் மூலம் மட்டுமே நாம் சத்தியத்தை விசுவாசிக்கிறோமா அல்லது சத்திய விரோதிகளா என்று தெரிந்து கொள்ள முடியும். நம்மிடத்து இறையியல் கல்லூரிகள் மற்றும் சபைகள் தோறும் சார்ஸ் பினியை பற்றி அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் என்றும் எழுப்புதில் தந்தை என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை சார்ஸ் பினி ஒரு சத்திய விரோதி என்பது. சார்ஸ் பினி ஒரு ஹியூமனிஸ்ட். அப்படி கிறிஸ்தவர்கள் பினி பற்றி தெரியாமல் வாழ்வதற்கு காரணம் அவளுக்கு வேத இறையியல் தெரியாமல் இருப்பதுதான். அந்த ஆபத்தை தவிர்ப்பதற்காகத்தான் நம்முடைய சபைகளுக்கு உதவியாக 1689 விசுவாச அறிக்கை, வினாவிடை போதனை ஆகியவற்றிலே தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறோம். அத்தோடு நம் காலத்துக்கும் இனத்துக்கும் அவசியமான நல்ல இறையியல் நூல்களையும் திருமறை தீபத்தையும் வெளியிட்டு வருகிறோம். போதகர்களாக இருக்கிறவர்கள் உங்களுடைய பிரசங்கங்கள் இறையியல் ரீதியில் அப்பட்டமாக சத்தியத்தில் தோய்ந்தவையாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். விஷத்தில் கொஞ்சம் முழு பாணி சோற்றையும் விஷமாக்கி விடுவது போல நம் போதனைகளில் இருக்கும் அடிப்படை இறையியல் தவறு போதனைகளையும் பாதித்து ஆத்துமாக்களையும் வேதத்துக்கு முரணான தவறான வழியில் நடத்திவிடும். அந்த பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என் வைஃப் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன பார்த்து என்ன கேள்வி? நீங்க எவ்வளவு காலத்துக்கு பைபிள் எழுதிட்டு வரீங்க? அது ஒரு 25 இயர்ஸ். அவ்வளவு காலத்துக்கு எழுதிட்டு வரீங்களே, அப்ப நீங்க பின்னால போயிட்டு எங்கேயாவது ஐயோ அத நான் தப்பா எழுதிட்டேனே அப்படின்ட்டு அதை ரிவைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டு எழுத வேண்டிய நிலை வந்திருக்காங்க. பைபிள் லேம்ப் அந்த வால்யூம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற நேரம் அங்க இங்க 1-2 சென்டென்சஸ் தெளிவு இல்லாம இருந்திருக்கு. அது யார் எழுதினாலும் வரும். அத ஐயோ அது அப்படி இல்லையே நான் மாத்தி எழுதியிருக்கிறேன். ஆனா ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரும் ஏதாவது ஒரு சத்தியத்துல நான் அதை மாற்றிக்கொண்டோ, அதை இப்படி நம்பி இருந்துட்டேனே இது இல்ல இப்படிதான் இருக்கணும்னு மாற்றியோ, அல்லது அசத்தியமாக எழுதி அதை திரும்ப சத்தியமாக மாற்றுகிற நிலையோ வரல. இப்ப ஆரம்பத்துல எழுதப்பட்ட சில காரியங்கள் சுருக்கமா இருந்திருக்கிறத பின்னைக்கு ரொம்ப விவரமா எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா ஆண்டவர் ஒரே காரியத்துல நிறைய தெளிவுகளை போக போக கொடுப்பார். இப்ப கூட ஒரு சிக்கலான பகுதியை நம்ம பார்த்த பொழுது அதை ரொம்ப காலத்துக்கு முன்பு சுருக்கமாக எழுதியிருந்தேன். ஆனா இப்ப அதை பத்தி சொல்லுகிற பொழுது அதை 2 பாட்டா சொல்ல வேண்டிய அளவுக்கு விளக்கியிருந்தேன். ஆனா ஒரு நாளுமே நான் திரும்பி போயிட்டு அன்னைக்கு ஒன்ன நம்பி இன்னைக்கு மாற்ற வேண்டிய நிலைக்கு இந்த சுதந்திரத்தவாத கிறிஸ்தவத்தை நம்ப ஆரம்பித்த காலத்தில இருந்து வரல, இனியும் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஜெபம். ஆகவே சத்தியம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்து ரொம்ப பேரு அவங்க அந்த சாம்பார் வைக்கிற மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ரெண்டு மூணு வருஷம் ஒரே சத்தியத்துல நினைச்சிருந்தாலே அது பெரிய ஆச்சரியம். இதுவும் சத்தியம், அதுவும் சத்தியம், எல்லாம் சத்தியம்னு ஒரு நம்ம ஊர்ல நிறைய கோயில்லாம் இருக்கு. எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போகுது. நீ சிவனை கும்பிட்டாலும் பரவாயில்ல, பிள்ளையார கும்பிட்டாலும் பரவாயில்ல, முருகனை கும்பிட்டாலும் பரவாயில்ல, கணேசனை கும்பிட்டாலும் பரவாயில்லங்கிற மாதிரி இன்னைக்கு சபைகள் இருக்குது, இறைகள் இருக்கு. வேதம் வித்தியாசமானது. கர்த்தர் ஒருவரே, சத்தியம் ஒன்றே. வேஷம் 4வது அதிகாரம். ஆகவே அந்த இறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இன்னும் ஊறி வளரணுமே தவிர மாத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போகக்கூடாது. யாரு எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் இறைகளை இக்னோர் பண்ணாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. அத படிச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு நமக்கு ஒரு காம்பஸ் மாதிரி. காட்டுல போறதுனால எங்க எந்த பக்கம் வடக்கு தெற்கு கிழக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. அப்போ ஒரு காப்பஸ் இருந்துச்சுன்னா அது வழிகாட்டும். அப்போ ஒரு நல்ல இறைகளை கத்துக்கிட்டா அது ரொம்ப உதவி செய்யும். இதுக்காகத்தான் ஒரு 10 தடையாவது 15 தடையாவது 1689 தொடர்ந்து வாசித்து நாவிடை போதனைகளை எல்லாம் வாசித்து அதை உங்க சபைக்கு 2 வருஷத்துக்கு 1 தடமாவது போதித்து உங்க பிள்ளைகளை எல்லாம் அந்த வினாவிடை போதனை எல்லாம் வளர்த்து வந்து இது நடைமுறையில இருந்தா உங்க சபைய இந்தியாவில ஒருத்தனும் அசைக்க முடியாது. அதே இத விசுவாசிக்கிறவர்களாக நல்லாக தேர்ந்திருக்கிறவர்களாக பார்த்துட்டா நம்ம சபைக்கு மூப்பராகவோ டீக்கனாகவோ போடணும். சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லை. இதுதான் வழி. நாம கூட போதகர்களாக இருக்கிறவர்கள் ஒரு சத்திய விரோதியா ஒரு நாளைக்கு மாறிவிடாதபடி ஒரு வேத பகுதியை பார்த்து அடுவது இப்படி சொல்லுதேன்னு ஒரு சென்டிமெண்ட்லா அதுல ஒரு புது போதனையை உருவாக்கி விடாதபடி நாம நம்பியிருந்ததை விட்டு விட்டு போக போய்விடாத படிக்கு இருப்பதற்கு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அதெல்லாம் ரொம்ப அவசியம். எங்க சேர்ச்சில் ஒன்று செய்வோம். மூப்பர்களோ டீக்கன்ஸோ நியமிக்கிற பொழுது அந்த 1689 சப சட்ட விதிகள் இதையெல்லாம் நான் முழு மனதோட விசுவாசித்து பின்பற்றுகிறேன்னு கர்த்தருக்கு முன்பாகவும் சபை மக்களுக்கு முன்பாகவும் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். சில பயனுக்கு போய் சொல்லிடுவாங்க, மனுஷன் இயற்கை. ஆனா அது ரொம்ப அவசியம், நம்ம பார்த்துக்கணும். எல்டர்ஸ் கூட ஒரு கூடிய பார்த்து வருஷத்துக்கு 1 தடவையாவது நம்முடைய விசுவாசித்த விசுவாசங்கள்ல தொடர்ந்து போகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்துக்கணும். ஏன்னா பிசினஸ் புதுசு புதுசு புதுசா கொண்டாடுவான் போலி போதனைகளை. அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா வரும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் வரும். அங்க யாருங்க நான் நேற்று தங்க பொல்லு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு வந்தா இனி தங்க முடி வளருதுன்ட்டு வருவான் வருஷத்தாவி மூலமா. நம்புறதா அதெல்லாம்? இல்லாட்டி கோவிட் 19க்கு வருஷத்தாவியான ஒரு புதுவிதமான ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறான்னு ஏதாவது மறந்து கொண்டார பார்ப்போம். பொய்ய சொல்லி இதுலதான் போய் விழுந்துடாம இருப்பதற்கு நம்முடைய கர்த்தர் எக்காலத்துக்கும் கர்த்தர் படைத்ததுல இருந்து மாறாம இருக்கிறாரு. நமக்கே ஏன் போயிட்டு அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கணும்னு அவர் பேரை வச்சுட்டு நம்ம ஏன் மாறணும்? அவர் சத்தியத்துல மாறுற தேவனா? ஏதாவது ஒரு சத்தியத்தை அவர் மாறி இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டிலும் அதே சத்தியம், புதிய ஏற்பாட்டிலும் அதே சத்தியம். அப்ப அந்த மாறாத தேவனை சுவாசிக்கிற நாம மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பாவம் தானே தவிர, நம்முடைய பலவீனம் தானே தவிர வேதம் அல்ல, நம்முடைய கர்த்தர் அல்ல. 2வது, வேத வசனங்களை முதலில் தெளிவாக ஆராய்ந்து அதற்கு பின் அது தரும் போதனைகளை விளங்கி பின்பற்ற வேண்டும். நமக்கு தெரிந்திருப்பவதை அதில் திணிக்க கூடாது. என்ன சொல்றேன்னா, நாம் ஒருபோதும் வேத வசனங்களை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கும் அரைகுறை நம்பிக்கைகளின் அடிப்படையில் வாசித்து விளக்கம் கொடுக்க கூடாது. அதாவது வேத வசனங்களை வாசித்து விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிற பொழுது நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி அவற்றிற்கு விளக்கம் கொடுக்க கூடாது. நாம் நம்பி விசுவாசிக்கும் உண்மைகள் வேதபூர்வமாக இருந்த பொழுதும் வேத வசனங்களை ஆராய்கிற பொழுது செய்ய வேண்டிய ஆரம்ப பயிற்சிகளை செய்து முடித்து, அதாவது எக்ஸிஜீசிஸ், அதை செய்து முடித்து அதில் இருந்து வருகிற போதனையை கண்டுகொள்ள வேண்டும். அது நாம் ஏற்கனவே நம்பி இருப்பவற்றை தான் அது போதித்தால் அது நன்மையே. இதை பொறுமையாக எப்போதும் பின்பற்ற வேண்டும். ஒரு எக்ஸஜீசஸ் செய்து அந்த வசன பகுதியின் நல்ல சந்தர்ப்பத்தின் ஏற்றப்படியில் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதில் இருந்து தான் இறைகள் வரணும், போதனைகள் வரணும். எக்ஸஜீசஸ் தப்பா இருந்தா போதனையும் தப்பா போகும். எக்ஸஜீசஸ் செய்யாம ஒரு போதனையை அதுல திணிக்க பார்க்க கூடாது. ஒரு வசனங்களை பார்த்து விட்டு இதுதான் அதை சொல்லுகிறதுன்னு நாமளே தீர்மானிப்பதற்கு எக்ஸஜீசஸ் ஒழுங்கா செய்திருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே முதல் எந்த பகுதியையும் அதன் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடியாக அக்கு வேறு ஆணி வேறாக எக்ஸஜீசிஸ் செய்து விளங்கிக் கொண்டு அதன் பிறகே அதன் இறையியல் போதனைகள் என்ன என்பதை ஆராய வேண்டும். இந்த இடத்திலேயே வேதமும் நம்முடைய சுவாச அறிக்கை மற்றும் வினாவிடை போதனைகள் நமக்கு பேருதவி செய்யும். அத்தோடு நல்ல நூல்களும் துணை செய்யும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போதகனும் இவற்றை கரைத்து குடித்திருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு நீங்களே பயிற்சி தந்தால் யாரும் உங்களை தவறான வழியில் நடத்திவிட முடியாது. மோசமான உணவுல இருந்து நம்ம வயிற்றை காப்பாற்றிக் கொள்ளுவது இல்லையா? சரியான உணவை தானே வாய்க்கு அனுப்புகிறோம். அதே போல மோசமான போதனைகளில் இருந்து நம்முடைய இருதயத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மூணாவது, வரலாற்று இறையியலையும் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, கிறிஸ்தவ சபை வரலாற்றையும் கவனத்தோடு படியுங்கள். ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி வேத போதனைகள் வரலாற்றில் அந்தந்த காலத்தில் எப்படி வளர்ந்தன என்றும் தவறான போதனைகள் எப்படி உருவாகின என்றையும் விளக்குகின்றன. இது போதகர்களும் கிறிஸ்தவர்களும் சத்தியத்தை அடையாளம் கண்டு அசத்தியத்தை ஒதுக்கி வைக்க உதவுகிறது. போலி போதனைகள் எப்போதும் போலி போதனைகளாகத்தான் இருக்கும். என்ன, அது காலத்துக்கு காலம் புது ரூபத்தில் வரும், அது மட்டுமே வித்தியாசம். திருச்சபை வரலாறு, திருச்சபை உலகத்தில் வளர்ந்திருக்கும் வரலாற்றை விளக்கி நம்மை நாம் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள உதவும். இவை இரண்டும் மிக அவசியமானவை. இந்த இரண்டின் அடிப்படையில் தான் என் விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுல வரலாறு வருது, ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி வருது. அதன் மூலமாக யார் தவறான வழியில் போனார்கள், யார் சரியானவர்கள் என்பதை நாம் அடையாளம் கொண்ட. கடைசியாக, பாவத்தை உதாசீனப்படுத்தாதீர்கள். பாவத்தை உதாசீனப்படுத்தாதீர்கள். இந்த பகுதியை ஆராய்கிற பொழுது அது பற்றி நான் விளக்கம் அளிப்பேன். பாவம் எப்போதும் பாவமாகத்தான் இருந்து வரும். அது தன் தன்மையில் மாற்றம் அடையப் போவதில்லை. அதன் ஆளுகையின் வல்லமையைத்தான் இயேசு கிறிஸ்தவர்களில் இல்லாமல் செய்திருக்கிறார். அதற்காக பாவம் செத்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. பாவம் இல்லாமல் போகிற ஒரு காலம் வரத்தான் போகிறது, அது நிச்சயம். அதுவரையும் பாவம் இந்த உலகத்தையும் நம்மையும் தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கும். இயேசு நம் பாவத்திற்காகவும் பிசாசின் கொட்டத்தை அடுக்கவும் சிலுவையில் மரித்தார். அவருடைய மரணமும் அதால் நமக்கு கிடைத்திருக்கும் ரட்சிப்பும் பாவம் நம்மை ஆளாதபடி தடுத்துக் கொள்ளும் பலத்தை வல்லமையே நமக்கு கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் நமக்கு எதிரான பிசாசும் பாவமும் எங்கே எப்போது நம்மை கவர்க்கலாம் என்று ஓரத்திலே காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது உண்மை இல்லை என்றால் ரோமர் 8 ரோமர் நிருபத்தில் இடம் இருந்திருக்காரு. கலாத்திய நிருபத்துக்கும் இன்னும் எத்தனையோ வேத பகுதிகளுக்கும் வேதத்துல இடம் இருந்திருக்காரு. ஏன், ரோமர் 8 கலாத்திய நிருபம் போன்ற பகுதிகளும் பாவத்தை எப்படி நம்ம சரீரத்தில் அழித்து வாழ வேண்டும் என்ற போதனையை கொடுக்கின்றன. நாம் பாவிகளாக இன்னும் இராமல் இருந்தால் ஏன் வேதம் நாம் பாவத்தை அழித்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது? பாவத்தின் கோரத்தை மனதில் வைத்து கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்தும் பாவத்தில் இருந்து வருகிறவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை இயேசுவிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த தடவை. நீ அடுத்த தடவை நம்ம நேரடியாகவே ரோமர் 7:14-25 வரையும் பார்க்க போகிறோம். இப்ப உங்களுக்கு 2 காரியங்களை விளக்கி இருக்கிறேன். அதாவது ரோமர் 7 காணப்படுகிற மனிதன் 2 நிலையில இருக்கிறவன் இல்லை, அது ஒரு புனைந்துறையும் அல்ல. அதுக்கு அடுத்தது, அங்கு இருக்கிறவன் அவிசுவாசியும் அல்ல. அப்படியானால் அவன் யார்? என்பதைத்தான் நம்ம அடுத்த தடவை நம்ம ரொம்ப கவனத்தோட செய்ய வேண்டிய அந்த எக்ஸஜீசிஸ் செய்து இன்னும் ஆழமாக தெளிவாக படித்து நாம புரிந்து கொள்ளலாம். இப்ப ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த வேளையிலும் கூட நீர் எங்களுக்கு உம்முடைய வேதத்தின் ஒரு பகுதியை புரிந்து கொள்ள அவசியமான ஆரம்ப பயிற்சியை செய்ய உதவினீர். வரலாற்று இறைகளையும் சபை வரலாற்றையும் பயன்படுத்தி இது பற்றி ஏனையவர்கள் எத்தகைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், அந்த விளக்கங்களில் இருக்கின்ற தவறு என்ன, நாம் எத்தகைய விளக்கங்களை பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் நீர் காட்டி தந்திருக்கிறீர்கள். இறையியல் போதனைகளை உதாசீனப்படுத்தி சபைகளும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து வருகின்ற இந்த காலத்தில் நீர் எங்களுக்கு நல்லறிவை தந்து இறையியல் என்பது உம்முடைய வேதத்திலிருந்து வருகின்ற உம்முடைய சத்தியம் என்பதை உணர்ந்து அவற்றை கற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தை உறுதியாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள உதவி செய்யும். அந்த விசுவாசம் உறுதியாக இல்லாவிட்டால் யாரும் நம்மை குழப்பிவிட முடியும், நாம் தவறான வழியிலே போய்விட செய்துவிட முடியும். அந்த ஆபத்துகளிலிருந்தெல்லாம் எங்களையும் எங்கள் சபைகளையும் காத்துக்கொண்டு உம்முடைய சத்தியத்தின் வழியிலேயே நீர் எப்படி மாறாத தேவனாக இருக்கிறீரோ அதே போல விசுவாசித்த காரியங்களிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வேளையிலும் நீர் எம்மோடு இருந்து எம்மை வழிநடத்தி பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென்.